பிரசங்கி அத்தியாயம் ஒன்று. தாவீதின் மகனும் எருசலேமின் அரசாண்ட ராஜாவுமாகிய பிரசங்கியின் வார்த்தைகள். மாயை, மாயை, எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். சூரியனுக்குக் கீழே மனிதன் படுகிற எல்லா பாடுகளினாலும் அவனுக்கு பலன் என்ன? ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. சூரியன் உதிக்கிறது, சூரியன் மறைகிறது, தான் உதித்த இடத்திற்கே அது திரும்பவும் விரைகிறது. காற்று தெற்கே போய் வடக்கேயும் சுற்றி சுழன்று சுழன்று அடித்து தான் சுற்றின இடத்துக்கே திரும்பவும் வரும். எல்லா நதிகளும் கடலிலே ஓடி விழுந்தும் கடல் நிரம்பாது. தாங்கள் தோன்றிய இடத்திற்கே நதிகள் மறுபடியும் திரும்பும். எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அது மனிதர்களால் சொல்ல முடியாது. காண்கிறதினால் கண் திருப்தியாவதில்லை, கேட்கிறதினால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. முன்பு இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன்பு செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும். சூரியனுக்கு கீழே புதியது ஒன்றுமில்லை. இதை பார், இது புதியது என்று சொல்லப்படத்தக்க காரியம் ஒன்றுண்டோ? அது நமக்கு முன்னுள்ள ஆரம்ப காலங்களிலும் இருந்ததே, முன்பு இருந்தவைகளைப் பற்றி ஞாபகம் இல்லை. அப்படியே பின்வரும் காரியங்களைப் பற்றியும் இனிமேலும் இருப்பவர்களுக்கு ஞாபகம் இருக்காது. பிரசங்கியாகிய நான் எருசலேமில் இஸ்ரவேலருக்கு ராஜாவாக இருந்தேன். வானத்தின் கீழ் நடப்பதை எல்லாம் ஞானமாக விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என்னுடைய உள்ளத்தில் தீர்மானம் செய்தேன். மனுமக்கள் இந்த கடுந்தொல்லையில் அடிபடும்படி தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களையெல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் காற்றை பிடிக்கிறதைப் போல் இருக்கிறது. கோணலானதை நேராக்க முடியாது, குறைவானதை எண்ண முடியாது. இதோ நான் பெரியவனாக இருந்து எனக்கு முன்பு எருசலேமில் இருந்த எல்லோரையும் விட ஞானமடைந்து தேறினேன். என்னுடைய மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டறிந்தது என்று நான் என்னுடைய உள்ளத்திலே சொல்லிக்கொண்டேன். ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியத்தையும் மதியீனத்தையும் அறிகிறதற்கும் நான் என்னுடைய உள்ளத்தில் தீர்மானம் செய்தேன். இதுவும் மனதிற்கு கலக்கமாக இருக்கிறதென்று கண்டேன். அதிக ஞானத்திலே அதிக சலிப்பு உண்டு. அறிவு பெருத்தவன் நோய் பெருத்தவன். பிரசங்கி அத்தியாயம் பத்து. செத்த ஈக்கள் நறுமணத் தைலக்காரனுடைய நறுமணத் தைலத்தை நாரி கெட்டுப்போக செய்யும். ஞானத்திலும் மதிப்பிலும் பெயர் பெற்றவனை சிறிய மதியீனமும் அப்படியே செய்யும். ஞானியின் இருதயம் வலது கையிலும் மூடனின் இருதயமோ இடது கையிலும் இருக்கும். மூடன் வழியிலே நடக்கிறபோதும் மதிக்கெட்டவனாக இருக்கிறான். தான் மூடனென்று அவன் எல்லோருக்கும் சொல்லுகிறான். அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன்னுடைய இடத்தை விட்டு விலகாதே. சாந்தம் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். நான் சூரியனுக்கு கீழே பார்த்த ஒரு தீங்கும் உண்டு, அது அதிபதியினிடத்தில் தோன்றும் தவறே. மூடர்கள் மகா உயர்ந்த நிலையில் வைக்கப்படுகிறார்கள், சீமான்களோ தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். வேலைக்காரர்கள் குதிரைகள் மேல் ஏறிப்போகிறதையும் பிரபுக்கள் வேலைக்காரர்கள் போல் தரையிலே நடக்கிறதையும் பார்த்தேன். படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும், கல்லுகளை பெயர்க்கிறவன் அவைகளால் காயப்படுவான், மரத்தை பிளக்கிறவன் அதனால் அடிபடுவான். இரும்பு ஆயுதம் மழுங்களாக இருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை செலவிட வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாக செய்வதற்கு ஞானமே முக்கியம். தடை செய்யப்படாத பாம்பு கடிக்குமே, கோல் சொல்லுகிறவனும் அதற்கு ஒப்பானவன். ஞானியினுடைய வாய்மொழிகள் தயையுள்ளவைகள், மூடனுடைய உதடுகளோ அவனையே விழுங்கும். அவன் வாய்மொழிகளின் ஆரம்பம் மதியீனமும் அவனுடைய வாக்குகளின் முடிவு கொடிய பைத்தியமாக இருக்கும். மூடன் மிகுதியாக பேசுகிறான், நடக்கப் போகிறது இன்னதென்று மனிதன் அறியான். தனக்கு பிற்பாடு நடக்கப் போகிறதை அவனுக்கு அறிவிப்பவன் யார்? ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் சோர்வடையச் செய்யும். ராஜா சிறு பிள்ளையுமாக பிரபுக்கள் அதிகாலமே சாப்பிடுகிறவர்களுமாக இருக்கிற தேசமே உனக்கு ஐயோ. ராஜா உயர்ந்த குடிமகனாகவும் பிரபுக்கள் வெறிக்க சாப்பிடாமல் பெலன் கொள்ள ஏற்ற வேளையில் சாப்பிடுகிறவர்களுமாக இருக்கிற தேசமே நீ பாக்கியமுள்ளது. மிகுந்த சோம்பலினால் மேல்தளம் பழுதாகும், கைகளின் அசட்டையினால் வீடு ஒழுகும். விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சை ரசம் உயிருள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். ராஜாவை உன்னுடைய மனதிலும் இகழாதே, ஐஸ்வர்யவானை உன்னுடைய படுக்கையிலும் இகழாதே. ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், இறக்கைகள் உள்ளவை அந்த செய்தியை அறிவிக்கும். பிரசங்கி அத்தியாயம் 11. உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீர்கள் மூலமாக அனுப்பு, அநேக நாட்களுக்கு பின்பு அதின் பலனை காண்பாய். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டுக் கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும். மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே மரம் கிடக்கும். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை கவனிக்கிறவன் அறுக்க மாட்டான். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாமல் இருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறிந்து கொள்வதில்லை. காலையிலே உன்னுடைய விதையை விதை, மாலையிலே உன்னுடைய கையை நெகிழவிடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாக பயன்படுமோ என்றும் நீ அறியமாட்டாய். வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு விருப்பாகவும் இருக்கும். மனிதன் அநேக வருடங்கள் வாழ்ந்து அவைகளிலெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவனுடைய இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். அவைகள் அநேகமாக இருக்கும், வந்து நடப்பதெல்லாம் மாயையே. வாலிபனே, உன்னுடைய இளமையிலே சந்தோஷப்படு. உன்னுடைய வாலிப நாட்களிலே உன்னுடைய இருதயம் உன்னை மகிழ்ச்சியாக்கட்டும். உன்னுடைய நெஞ்சின் வழிகளிலும் உன்னுடைய கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவையெல்லாவற்றிற்காகவும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்து கொள். நீ உன்னுடைய இருதயத்திலிருந்து கோபத்தையும் உன்னுடைய சரீரத்திலிருந்து தீங்கையும் நீக்கிப்போடு. இளவயதும் வாலிபமும் மாயையே. பிரசங்கி அத்தியாயம் 12. நீ உன்னுடைய வாலிப நாட்களில் உன்னை படைத்தவரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருடங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் இருளாகாமல் இருப்பதற்கு முன்னும் மழைக்குப் பின் மேகங்கள் திரும்பத் திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டுக் காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனிப்போய் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதால் ஓய்ந்து ஜன்னல் வழியாக பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும் எந்திர சத்தம் நின்றதினால் தெருவாசலின் கதவுகள் அடைபட்டு குருவியின் சத்தத்திற்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி இசைக்கும் பெண்களெல்லாம் உணர்வு இழப்பதற்கும் முன்னும் மேட்டுக்காக திகில் உண்டாக்கி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி வாழ்வதற்கான ஆசை அற்றுப்போகாததற்கு முன்னும் மனிதன் தன்னுடைய நித்திய வீட்டிற்கு போகிறதினாலே துக்கங்கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே தெரியாததற்கு முன்னும் வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு பொற்கின் நீ நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி இந்த விதமாக மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன்னுடைய வாலிப பிராயத்திலே நினை. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். மேலும் பிரசங்கி ஞானவானாயிருந்தபடியால் அவன் மக்களுக்கு அறிவை போதித்து கவனமாக கேட்டு ஆராய்ந்து அநேக நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான். இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான். எழுதின வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியமுமானவைகள். ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டது. என் மகனே, இவைகளினாலே புத்தியடைவாயாக. அநேகம் புத்தகங்களை உண்டாக்குகிறதற்கு முடிவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. காரியத்தின் முடிவை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனிதர்கள் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் மறைவான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். பிரசங்கி அத்தியாயம் 2. நான் என்னுடைய உள்ளத்திலே சொல்லிக்கொண்டது என்னவென்றால், வா, இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். இதோ இதுவும் மாயையாக இருந்தது. சிரிப்பை குறித்து அது பைத்தியம் என்றும், சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்றும் சொன்னேன். வானத்தின் கீழ் மனுமக்கள் உயிரோடிருக்கும் நாட்களெல்லாம் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் வரை என்னுடைய இருதயத்தை ஞானத்தால் தேற்றிக்கொண்டிருக்கும் போதே, நான் என்னுடைய உடலை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியினத்தை பற்றிக்கொண்டிருக்கவும் என்னுடைய உள்ளத்தில் வகை தேடினேன். நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை உண்டாக்கினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் எல்லா வகை கனிமரங்களையும் உண்டாக்கினேன், மரங்கள் பயிராகும் தோப்பிற்கு நீர்ப்பாய்ச்சுவதற்கு குளங்களை உண்டாக்கினேன், வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன், வீட்டிலும் வேலைக்காரர்கள் பிறந்தார்கள். எனக்கு முன்பு எருசலேமில் இருந்த எல்லோரையும் விட ஆடுமாடு முதலான திரண்ட சொத்துக்கள் எனக்கு இருந்தது. வெள்ளியையும் பொன்னையும் இராஜபொக்கிஷங்களையும் மாகாணங்களிலுள்ள பொருள்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரர்களையும் சங்கீதக்காரிகளையும் மனுமக்களுக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எனக்கு முன்பு எருசலேமில் இருந்த எல்லோரையும் விட நான் பெரியவனும் செல்வம் நிறைந்தவனுமானேன். என்னுடைய ஞானம் உன்னோடு கூட இருந்தது. என்னுடைய கண்கள் விரும்பிய ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை செய்யவில்லை. என்னுடைய இருதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளிலெல்லாம் என்னுடைய மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என்னுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். என்னுடைய கைகள் செய்த எல்லா வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதிற்கு கலக்கமாகவும் இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. பின்பு நான் ஞானமானது என்ன என்றும் பைத்தியமும் மதியினமும் என்ன என்றும் பார்த்து அறியும்படி திரும்பினேன். ராஜாவுக்கு பின்வரும் மனிதன் என்ன செய்ய முடியும்? செய்ததையே செய்வான். இருளை விட வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாக மதியினத்தை விட ஞானம் உத்தமம் என்று கண்டேன். ஞானியின் கண்கள் அவனுடைய முகத்திலே இருக்கிறது, மூடனோ இருளிலே நடக்கிறான். ஆகிலும் அவர்கள் எல்லோருக்கும் ஒரே விதமாக நடக்கிறது என்று கண்டேன். மூடனுக்கு நடக்கிறது போல எனக்கும் நடக்கிறது. அப்படியிருக்க நான் அதிக ஞானமடைந்ததினால் பயனென்ன என்று சிந்தித்தேன். இதுவும் மாயை என்று என்னுடைய உள்ளத்தில் நினைத்தேன். மூடன் என்றாலும் ஞானி என்றாலும் என்றைக்கும் நினைவில் இருப்பதில்லை. இப்பொழுது இருக்கிறதெல்லாம் வருங்காலத்தில் மறக்கப்பட்டு போகும். மூடன் எப்படி சாகிறானோ அப்படியே ஞானியும் சாகிறான். ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன். சூரியனுக்கு கீழே செய்யப்படும் செயல்களெல்லாம் எனக்கு வருத்தமாக இருந்தது. எல்லாம் மாயையும் மனதிற்கு கலக்கமாகவும் இருக்கிறது. சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். எனக்கு பின்வரப்போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. அவன் புத்திமானாக இருப்பானோ மூடனாக இருப்பானோ அதை யார் அறிவார்? ஆகிலும் சூரியனுக்கு கீழே நான் உழைத்து ஞானமாக சம்பாதித்த எல்லா பொருட்களின் பேரிலும் அவன் அதிகாரியாவான். இதுவும் மாயையே. ஆகையால் சூரியனுக்கு கீழே நான் செய்த எல்லா பிரயாசத்தின் மேலும் உள்ள ஆசையை விட்டுவிட வகை தேடினேன். ஒருவன் புத்தி அறிவு கூர்மை நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். ஆனாலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகும். இதுவும் மாயையும் பெரிய தீங்குமாகவும் இருக்கிறது. மனிதன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? அவனுடைய நாட்களெல்லாம் அலுப்புள்ளது. அவனுடைய வேலைகள் வருத்தமுள்ளது. இரவிலும் அவனுடைய மனதிற்கு இளைப்பாறுதல் இல்லை. இதுவும் மாயையே. மனிதன் சாப்பிட்டு குடித்து தன்னுடைய பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை விட அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். அவனை விட நிறைவாக சாப்பிடக்கூடியவன் யார்? அவனை விட விரைவாக சம்பாதிக்கக்கூடியவன் யார்? தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனிடம் வைத்துவிட்டுப் போகும்படியாக சேர்த்துக் குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதிற்குக் கலக்கமுமாகவும் இருக்கிறது. பிரசங்கி அத்தியாயம் 3. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு நேரம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனமாட ஒரு காலம் உண்டு. கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. நேசிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. யுத்தம் செய்ய ஒரு காலம் உண்டு, சமாதானப்படுத்த ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? மனிதர்கள் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையைக் கண்டேன். அவர் அனைத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்களுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆரம்பம் முதல் முடிவு வரை செய்து வரும் செயல்களை மனிதன் கண்டுபிடிக்க மாட்டான். மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கும்போது நன்மை செய்வதையும் தவிர வேறொரு நன்மையும் மனிதனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றியும் மனிதர்கள் எல்லோரும் சாப்பிட்டு குடித்து தங்களுடைய எல்லா பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய வெகுமதி. தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனிதர்கள் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்கப் போகிறதும் முன்பே நடந்தது. நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். பின்னும் சூரியனுக்கு கீழே நான் நீதிமன்றத்தை கண்டேன். அங்கே அநியாயம் இருந்தது, நீதிமன்றத்தையும் கண்டேன். அங்கே அநீதி இருந்தது. எல்லா எண்ணங்களையும் எல்லா செயல்களையும் நியாயந்தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் நீதிமானையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயந்தீர்ப்பார் என்று என்னுடைய உள்ளத்தில் நினைத்தேன். மனிதர்கள் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படி தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனிதர்களுடைய நிலைமையை குறித்து என்னுடைய உள்ளத்தில் நினைத்தேன். மனிதர்களுக்கு சம்பவிப்பது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும். அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஒரே மாதிரி நடக்கும். இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். உயிர்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. மிருகத்தை விட மனிதன் மேன்மையுள்ளவன் அல்ல. எல்லாம் மாயையே. எல்லாம் ஒரே இடத்திற்கு போகிறது. எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது. எல்லாம் மண்ணிற்கு திரும்புகிறது. உயர ஏறும் மனிதனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? இப்படி இருக்கிறபடியால் மனிதன் தன்னுடைய செயல்களில் மகிழ்ச்சியாக இருக்கும் நன்மையைத் தவிர வேறே நன்மை இல்லை என்று கண்டேன். இதுவே அவனுடைய பங்கு. தனக்கு பின்வரும் காரியங்களைக் காணும்படி அவனை திரும்பி வர செய்கிறவன் யார்? பிரசங்கி அத்தியாயம் 4. இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். அவர்களை தேற்றுபவர்கள் இல்லை. ஒடுக்குகிறவர்களிடம் பலன் இருந்தது, அப்படியிருந்தும் தேற்றுபவர்கள் இல்லை. ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவனை விட முன்பே வெகுநாட்கள் வாழ்ந்து மரித்தவர்களையே பாக்கியவான்கள் என்றேன். இந்த இரண்டு கூட்டத்தார்களுடைய நிலைமையை விட இன்னும் பிறக்காதவனுடைய நிலைமையே சிறப்பானது. அவன் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் தீய செயல்களை காணவில்லையே. மனிதன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா செயல்களும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறதை நான் கண்டேன். இதுவும் மாயையும் மனதிற்கு கலக்கமாகவும் இருக்கிறது. மூடன் தன்னுடைய கைகளை கட்டிக்கொண்டு தன்னைத்தானே அழைத்துக் கொள்கிறான். வருத்தத்தோடும் மனக்கலக்கத்தோடும் இரண்டு கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதை விட அமைதியாக ஒரு கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதே நலம். பின்பு நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே மாயமான வேறொரு காரியத்தை கண்டேன். ஒருவன் தனிமையாக இருக்கிறான். அவனுக்கு யாரும் இல்லை. அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படியிருந்தும் அவன் படும் பிரயாசத்திற்கு முடிவில்லை. அவனுடைய கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையும் அனுபவிக்காமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயை, தீராத தொல்லை. தனிமையாக இருப்பதைவிட இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவனோடு இருப்பவன் அவனை தூக்கிவிடுவான். தனிமையாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணையில்லையே. இரண்டு பேராக படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடுண்டாகும். தனிமையாக இருப்பவனுக்கு சூடுண்டாவது எப்படி? ஒருவனை யாராவது ஒருவன் தாக்க வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்புறினுள் சீக்கிரமாக அறிந்து போகாது. இனி ஆலோசனையை கேட்காத வயதானவனும் மூடனுமாகிய ராஜாவை விட ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே சிறப்பானவன். அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டவரும் உண்டு, ராஜகுலத்தில் பிறந்து ஏழையானவரும் உண்டு. சூரியனுக்கு கீழே உயிருள்ளவர்கள் எல்லோரும் ராஜாவின் பட்டத்திற்கு வரப்போகிற பிள்ளையிடம் சார்ந்திருப்பதைக் கண்டேன். அவர்களுக்கு முன்பு அப்படி செய்த மக்களின் எண்ணிக்கைக்கு முடிவில்லை. இனி இருப்பவர்கள் இவன் மேலும் பிரியம் வைக்காமற் போவார்கள். இதுவும் மாயையும் மனதிற்கு கலக்கமுமாகவும் இருக்கிறது. பிரசங்கி அத்தியாயம் 5. நீ தேவாலயத்திற்கு போகும்போது உன்னுடைய நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதைவிட கேட்டறிவதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாமல் இருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாக உன்னுடைய வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன்னுடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. தொல்லையின் மிகுதியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் மிகுதியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை செய்து கொண்டால் அதை செலுத்த தாமதிக்காதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதைவிட நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். உன்னுடைய சரீரத்தை பாவத்திற்குள்ளாக்க உன்னுடைய வாய்க்கு இடம் கொடுக்காதே. அது புத்திமாரி செய்தது என்று தூதனுக்கு முன்பு சொல்லாதே. தேவன் உன்னுடைய வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன்னுடைய கைகளின் செயல்களை ஏன் அழித்துக் கொள்ள வேண்டும்? அநேக சொப்பனங்கள் மாயையாக இருப்பது போல அநேக வார்த்தைகளும் மாயையாக இருக்கும். ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு. ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ கண்டால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாக இருக்கிறான். அவர்கள் மேல் உயர்ந்தவரும் ஒருவர் உண்டு. பூமியில் விளையும் பலன் எல்லோருக்கும் உரியது. ராஜாவும் வயலின் பலனால் ஆதரிக்கப்படுகிறான். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தியடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தியடைவதில்லை. இதுவும் மாயையே. பொருள் பெருகினால் அதை சாப்பிடுகிறவர்களும் பெருகுகிறார்கள். அதை உடையவர்கள் தங்களுடைய கண்களினால் அதை காண்பதைத் தவிர அவர்களுக்கு பலன் என்ன? வேலை செய்கிறவன் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அதிகமாக சாப்பிட்டாலும் அவனுடைய தூக்கம் இன்பமாக இருக்கும். செல்வந்தனுடைய பெருக்கோ அவனை தூங்கவிடாது. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு. அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடு உண்டாக்கும்படி சேகரித்து வைக்கப்படுவதாம். அந்த ஐஸ்வர்யம் துரதிருஷ்டத்தினால் அழிந்து போகிறது. அவன் ஒரு மகனை பெறுகிறான், அவனுடைய கையில் ஒன்றும் இல்லை. தன்னுடைய தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாக வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாக திரும்பப் போவான். அவன் தன்னுடைய பிரயாசத்தினால் உண்டான பலனொன்றையும் தன்னுடைய கையிலே எடுத்து கொண்டு போவதில்லை. அவன் வந்தபடியே போகிறான். இதுவும் கொடுமையான தீங்கு. அவன் காற்றுக்காக உழைத்தால் அவனுக்கு லாபம் என்ன? அவன் தன்னுடைய நாட்களிலெல்லாம் இருளிலே சாப்பிட்டு மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். இதோ உயிரோடிருக்கும்படி தேவன் அருளிச் செய்த நாட்களெல்லாம் மனிதன் சாப்பிட்டு குடித்து சூரியனுக்கு கீழே தான் உழைத்த அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமுமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. தேவன் ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே சாப்பிடவும் தன்னுடைய பங்கை பெறவும் தன்னுடைய பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரமளிப்பது தேவனுடைய வெகுமதி. அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு தயவு செய்கிறபடியினால் அவன் தன்னுடைய உயிருள்ள நாட்களை அதிகமாக நினைக்கமாட்டான். பிரசங்கி அத்தியாயம் 6. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு. அது மனிதர்களுக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. அதாவது, ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் பொருட்களையும் மதிப்பையும் கொடுக்கிறார். அவன் என்ன ஆசைப்பட்டாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனிதன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயையும் கொடிய நோயுமானது. ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேக வருடங்கள் வாழ்ந்து தீர்க்காயுசை அடைந்திருந்தாலும் அவனுடைய ஆத்துமா அந்த செல்வத்தால் திருப்தியடையாமலும் அவனுக்கு பிரேதக்கல்லறை முதலாக இல்லாமலும் போனால் அவனைவிட கரு சிதைந்த பிண்டமே சிறப்பானது என்கிறேன். அது மாயையாக தோன்றி இருளிலே மறைந்து போய்விடுகிறது. அதன் பெயரும் மறைந்து போகும். அது சூரியனை கண்டதும் இல்லை, ஒன்றையும் அறிந்ததும் இல்லை. அவனுக்கு இல்லாத ஓய்வு அதற்கு உண்டு. அவன் 2000 வருடங்கள் பிழைத்திருந்தாலும் ஒரு நன்மையும் காண்பதில்லை. எல்லோரும் ஒரே இடத்திற்கு போகிறார்கள் அல்லவா? மனிதனின் பிரயாசமெல்லாம் அவனுடைய வாய்க்காகத்தானே? அவனுடைய மனதுக்கோ திருப்தி இல்லை. இப்படியிருக்க மூடனை விட ஞானிக்கு உண்டாகும் மேன்மை என்ன? உயிருள்ளவர்களுக்கு முன்பாக நடந்து கொள்ளும்படி அறிந்த ஏழைக்கும் உண்டாகும் மேன்மை என்ன? ஆசையானது அலைந்து தேடுகிறதை விட கண் கண்டதே நலம். இதுவும் மாயையும் மனதை கலங்க செய்கிறதுமாக இருக்கிறது. இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்பே பெயரிடப்பட்டிருக்கிறான். அவன் மனிதனென்று தெரிந்திருக்கிறது. தன்னைவிட வலிமையானவர்களோடு போராட அவனால் முடியாது. மாயையை பெருகச் செய்கிற அநேக காரியங்கள் உண்டாயிருக்கிறபடியால் அதனாலே மனிதர்களுக்கு பயன் என்ன? நிழலை போன்ற மாயையான தன்னுடைய வாழ்நாளை போக்கும் மனிதர்களுக்கு இந்த வாழ்வில் நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார்? தனக்கு பின்பு சூரியனுக்கு கீழே நடக்கும் காரியம் இன்னதென்று மனிதனுக்கு அறிவிப்பவன் யார்? பிரசங்கி அத்தியாயம் 7. விலையுயர்ந்த நறுமண தைலத்தை விட நற்புகழும் ஒருவனுடைய பிறந்த நாளை விட இறந்த நாளும் நல்லது. விருந்து வீட்டிற்கு போவதை விட துக்க வீட்டிற்கு போவது நலம். இதிலே எல்லா மனிதர்களின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன்னுடைய மனதிலே சிந்திப்பான். சிரிப்பை விட துக்கிப்பு நலம். முகதுக்கத்தினாலே இருதயம் சீர்படும். ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டிலே இருக்கும். மூடரின் இருதயம் விருந்து வீட்டிலே இருக்கும். ஒருவன் மூடர்களின் பாடலை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். மூடனின் சிரிப்பு பானையின் கீழ் எரிகிற முட்களின் படபடப்பை போல இருக்கும். இதுவும் மாயையே. இடுக்கன் ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும். லஞ்சம் இருதயத்தை கெடுக்கும். ஒரு காரியத்தின் ஆரம்பத்தை விட அதன் முடிவு நல்லது. பெருமையுள்ளவனை விட பொறுமையுள்ளவன் உத்தமன். உன்னுடைய மனதில் சீக்கிரமாக கோபம் கொள்ளாதே. மூடர்களின் இருதயத்திலே கோபம் குடிக்கொள்ளும். இந்த நாட்களை விட முன்னான நாட்கள் நலமாக இருந்தது என்று சொல்லாதே. நீ இதை குறித்து கேட்பது ஞானமல்ல. பூமியில் வசிப்பவர்களுக்கு சுதந்திரத்தோடு ஞானம் நல்லது. இதனாலே பலனும் உண்டு. ஞானம் கேடகம், செல்வமும் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு வாழ்வு தரும். இதுவே அறிவின் மேன்மை. தேவனுடைய செயலை கவனித்து பார். அவர் கோணலாக்கினதை நேராக்கக்கூடியவன் யார்? வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு. தாழ்ந்து இருக்கும் காலத்தில் சிந்தனை செய். மனிதன் தனக்கு பின்பு வருவது ஒன்றையும் கண்டுபிடிக்க முடியாதபடி தேவன் இந்த இரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிராக வைத்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் என்னுடைய மாயையின் நாட்களில் கண்டேன். தன்னுடைய நீதியிலே கெட்டுப்போகிற நீதிமானும் உண்டு. தன்னுடைய பாவத்திலே நீடித்திருக்கிற பாவியும் உண்டு. மிஞ்சின நீதிமானாக இருக்காதே. உன்னை அதிக ஞானியுமாகவும் ஆக்காதே. உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? மிஞ்சின துன்மார்க்கனாக இருக்காதே. அதிக பேதையுமாக இருக்காதே. உன்னுடைய காலத்திற்கு முன்பே நீ ஏன் சாக வேண்டும்? நீ இதை பற்றிக் கொள்வதும் அதை கைவிடாமல் இருப்பதும் நலம். தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் காக்கப்படுவான். நகரத்திலுள்ள 10 அதிபதிகளை விட ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யக்கூடிய நீதிமான் பூமியில் இல்லை. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனிக்காதே. கவனித்தால் உன்னுடைய வேலைக்காரன் உன்னை சபிப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். அநேக முறை நீயும் பிறரை சபித்தாயென்று உன்னுடைய மனதிற்கு தெரியுமே. இவையெல்லாவற்றையும் ஞானத்தினால் சோதித்து பார்த்தேன். நான் ஞானவானாவே நின்றேன். அது எனக்கு தூரமானது. தூரமும் மகா ஆழமுமாக இருக்கிறதை கண்டடைகிறவன் யார்? ஞானத்தையும் காரணக்காரியத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறியவும், மதிகேட்டின் தீமையையும் புத்திமயக்கத்தின் பைத்தியத்தையும் அறியவும் என்னுடைய மனதை செலுத்தினேன். கண்ணிகளும் வளைகளுமாகிய நெஞ்சமும் கயிறுகளுமாகிய கைகளுமுடைய பெண்ணானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவளென்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால் பிடிபடுவான். காரியத்தை அறியும்படி ஒவ்வொன்றாக விசாரணை செய்து, இதோ இதை கண்டுபிடித்தேன் என்று பிரசங்கி சொல்லுகிறான். என்னுடைய மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு மனிதனை கண்டேன், இவர்கள் எல்லோருக்குள்ளும் ஒரு பெண்ணை நான் காணவில்லை. இதோ தேவன் மனிதனை நேர்மையுள்ளவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக காரியங்களை தேடிக்கொண்டார்கள். இதை மட்டும் கண்டேன். பிரசங்கி 8. ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் சம்பவத்தை அறிந்தவன் யார்? மனிதனுடைய ஞானம் அவனுடைய முகத்தை பிரகாசிக்கச் செய்யும், அவனுடைய முகத்தின் கோபம் மாறும். ராஜாவின் கட்டளையை கை கொண்டு நட என்று நான் உனக்கு எச்சரிக்கிறேன். நீ தேவனுக்கு செய்த ஆணையின்படி இதை செய். நீ அவனுடைய சமூகத்தை விட்டு விலக அவசரப்படாதே. பொல்லாத காரியத்திலே பிடிவாதமாக நில்லாதே. அவன் தனக்கு விருப்பமானதெல்லாம் செய்வான். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லக்கூடியவன் யார்? கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். எல்லா காரியத்திற்கும் காலமும் நியாயமும் உண்டு. ஆதலால் மனிதனுக்கு நேரிடும் கலக்கம் மிகுதி. இன்னது நடக்கும் என்று அவன் அறியானே, அது இன்னவிதமாக நடக்கும் என்று அவனுக்கு சொல்லக்கூடியவன் யார்? தன் ஆவியை விடாமல் இருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனிதனுக்கும் அதிகாரமில்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரமில்லை. அந்த போருக்கு நீங்கிப் போவதும் இல்லை. துன்மார்க்கர்களை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது. இவைகள் எல்லாவற்றையும் நான் பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் எல்லா செயல்களையும் சிந்தித்தேன். ஒரு மனிதன் தனக்கே கேடுண்டாக வேறொரு மனிதனை ஆளுகிற காலமும் உண்டு. பரிசுத்த இடத்திற்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர்கள் அடக்கம் செய்யப்பட்டதைக் கண்டேன். அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலேயே புகழப்பட்டார்கள். இதுவும் மாயையே. தீய செயல்களுக்கு தகுந்த தண்டனை சீக்கிரமாக நடவாதபடியால் மனிதர்களின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாக இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். துன்மார்க்கனோ நன்றாக இருப்பதில்லை. அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாமல் இருக்கிறபடியால் நிழலைப் போல் இருக்கிற அவனுடைய வாழ்நாட்கள் நீடித்திருப்பதும் இல்லை. பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயையான காரியமும் உண்டு. அதாவது துன்மார்க்கர்களின் செய்கைக்கு வருவது போல நீதிமான்களுக்கும் வரும், நீதிமான்களின் செய்கைக்கு வருவது போல துன்மார்க்கர்களுக்கும் வரும். இதுவும் மாயை என்றேன். ஆகையால் நான் மகிழ்ச்சியை புகழ்ந்தேன். சாப்பிடுவதும் குடிப்பதும் மகிழ்வதுமே தவிர சூரியனுக்கு கீழே மனிதனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை. சூரியனுக்கு கீழே தேவன் அவனுக்கு கொடுத்த வாழ்நாளில் அவனுடைய பிரயாசத்தினால் அவனுக்கு நிலைக்கும் பலன் இதுவே. நான் ஞானத்தை அறியவும் மனிதன் இரவும் பகலும் கண்ணுக்கு தூக்கமில்லாமல் பூமியிலே செய்யும் வேலைகளை பார்க்கவும் என்னுடைய மனதை செலுத்தினபோது தேவன் செய்யும் எல்லா செயல்களையும் நான் கவனித்து பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் செய்கையை மனிதன் கண்டுபிடிக்க முடியாதென்று கண்டேன். அதை அறியும்படி மனிதன் முயற்சித்தாலும் அறியமாட்டான். அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான். பிரசங்கி 9. இவை எல்லாவற்றையும் நான் என்னுடைய மனதிலே வகையறுக்கும்படி சிந்தித்தேன். நீதிமான்களும் ஞானிகளும் தங்களுடைய செயல்களுடன் தேவனுடைய கையில் இருக்கிறார்கள். தனக்கு முன்பு இருக்கிறவர்களைக் கொண்டு ஒருவனும் விருப்பையாவது வெறுப்பையாவது அறியமாட்டான். எல்லோருக்கும் எல்லாம் ஒரே விதமாக நடக்கும். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் நல்ல குணமும் சுத்தமும் உள்ளவனுக்கும் சுத்தம் இல்லாதவனுக்கும் பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாக நடக்கும். நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கும் அப்படியே. ஆணையிடுகிறவனுக்கும் ஆணையிட பயப்படுகிறவனுக்கும் சமமாக நடக்கும், எல்லோருக்கும் ஒரே விதமாக நடக்கிறது. சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும் விசேஷித்த தீமையாகும். ஆதலால் மனுமக்களின் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடிருக்கும் நாள்வரை அவர்களுடைய இருதயம் பைத்தியங்கொண்டிருந்து பின்பு அவர்கள் மரித்து இறந்தவர்களிடத்திற்கு போகிறார்கள். இதற்கு நீங்களாக இருக்கிறவன் யார்? உயிரோடிருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு. செத்த சிங்கத்தைவிட உயிருள்ள நாய் சிறப்பானது. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் இறப்பதை அறிவார்களே, இறந்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பெயர் கூட மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அன்பும் அவர்களுடைய பகையும் அவர்களுடைய பொறாமையும் ஒழிந்து போனது. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கு இல்லை. நீ போய் உன்னுடைய ஆகாரத்தை சந்தோஷத்துடன் சாப்பிட்டு உன்னுடைய திராட்சை ரசத்தை மன மகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன்னுடைய செயல்களை அங்கீகாரம் செய்திருக்கிறார். உன்னுடைய ஆடைகளை எப்பொழுதும் வெள்ளையாகவும் உன்னுடைய தலைக்கு எண்ணெய் குறையாததாகவும் இருப்பதாக. சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களிலெல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோடு நிலையில்லாத இந்த வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே செய்கிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. செய்யும்படி உன்னுடைய கைக்கு நேரிடுவது எதுவோ அதை உன்னுடைய பெலத்தோடு செய். நீ போகிற பாதாளத்திலே செயல்களும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே பார்த்தது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு வீரர்களின் வீரமும் போதாது, பிழைப்பதற்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு அறிவில் தேறினவர்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லோருக்கும் நேரமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். தன்னுடைய காலத்தை மனிதன் அறியான். மீன்கள் மரண வலையிலே அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும் மனுமக்கள் பொல்லாத காலத்திலே திடீரென தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். சூரியனுக்கு கீழே ஞானமுள்ள காரியத்தையும் பார்த்தேன். அது என்னுடைய பார்வைக்கு பெரிதாக தோன்றினது. ஒரு சிறு பட்டணம் இருந்தது. அதிலே கொஞ்ச மனிதர்கள் இருந்தார்கள். அதற்கு எதிராக ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய முற்றுகை சுவரை கட்டினான். அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன்னுடைய ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை செய்யப்பட்டு அவனுடைய வார்த்தைகள் கேட்கப்படாமற் போனாலும் பெலத்தை விட ஞானமே உத்தமம் என்றேன். மூடர்களை ஆளும் அதிபதியின் கூக்குரலை விட ஞானிகளுடைய அமைதியான வார்த்தைகளே கேட்கப்படக்கூடியவைகள். யுத்த ஆயுதங்களை விட ஞானமே நலம். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான்.